அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 24 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பிரான்சின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் நடந்த விமான விபத்து பற்றிய செய்தி.
Un avion de la compagnie Germanwings vient de s'écraser au-delà de Digne.
இந்தியாவின் உச்சநீதிமன்றம் சமூக ஊடகங்களில் சுதந்திரமாக கருத்துக்களை பதிவதை தடுக்கும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவை ரத்து செய்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. இலங்கை அரசு 19வது அரசியல் சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பது பற்றிய செய்தி.
பிரதான கட்டியத்து 6 பணத் கெட்டும் பார் கரு அக்ராமா பிரதிபத் சம்பாதன.
தமிழ் படமான குற்றங்கடிதல் படத்துக்கு சிறந்த தேசிய பிராந்திய மொழிப்பட விருது கிடைத்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியில் இருந்து வரும் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் புனிதசீலன் பிரதீபன், இளையதம்பி தயானந்தா.
150 பேருடன் பயணித்த A320 விமானம் பிரான்சில் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. விமானத்தில் பயணித்த எவருமே தப்பியிருப்பதற்கான சாத்தியம் குறைவாகவே உள்ளது என்று பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்து குறிப்பிட்டார்.
Un avion de la compagnie Germanwings vient de s'écraser.
இது குறித்த மேலதிக தகவல்களை செய்தியரங்கில் கேட்கலாம்.
அமெரிக்காவின் ராஜதந்திர நடவடிக்கைகளை இஸ்ரேல் குலைக்க முயல்வதாக அமெரிக்க மூத்த அதிகாரியொருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அதனுடன் அமெரிக்கா நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் உளவு பார்ப்பதாக வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாறி மாறி உளவு பார்ப்பது வேறு. ஆனால் அமெரிக்க அரசின் ரகசியங்களை களவாடி இஸ்ரேல் அதை அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவது வேறு என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க மூத்த அதிகாரி வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலிற்கு தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான அமெரிக்க ஒப்பந்தத்தை தடுக்கும் முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறது. இஸ்ரேலின் இந்த நிலைப்பாட்டிற்கு ஒபாமாவின் எதிர் அணியினரான குடியரசுக் கட்சியினர் ஆதரவளிக்கிறார்கள். இஸ்ரேல் உளவு பரப்பதாக கூறப்படுவது முற்றிலும் தவறான ஒன்று என இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார்.
ஆப்கானிஸ்தானின் எல்லையில் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க வான் தாக்குதலில் பாகிஸ்தானின் சந்தேக தீவிரவாதிகள் குறைந்தது 9 கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் உளவு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பலியானவர்கள் குறித்து வெளியிடப்பட்ட பெயர் பட்டியலில் பாகிஸ்தான் தலிபான் மற்றும் அந்த இயக்கத்துடன் அண்மையில் இணைந்த சிறிய ஒரு குழுவான லஷ்கர் இ இஸ்லாம் ஆகிய அமைப்புகளின் தலைவர்களும் இடம்பெற்றுள்ளனர். அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து பக்கச்சார்பற்ற வகையில் இவரும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பாகிஸ்தானில் அல்லாமல் ஆப்கானிஸ்தானின் எல்லைப்பகுதிக்குள் அமெரிக்க தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆப்கானிஸ்தானின் இலக்குகளை அடையாளம் காட்டுவதில் பாகிஸ்தான் உளவுப் பிரிவினர் ஈடுபட்டிருப்பதாகவும் செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
கடந்த வாரம் காபூரில் பெண்ணொருவர் அடித்துக் கொல்லப்பட்டதை ஆப்கானிஸ்தானின் செல்வாக்குமிக்க மதகுருமார் அமைப்பு ஒன்று கண்டித்திருக்கிறது. கொல்லப்பட்ட ஃபார்குண்டா என்ற பெண்மணி ஒரு நல்ல முஸ்லீம் என்றும் தாயத்து விற்பனையை எதிர்த்தது சரியே என்றும் உலமாக்களின் சபை தெரிவித்திருக்கிறது. முல்லா ஒருவர் தாயத்து விற்பதாக அவர் குற்றம் சாட்டியதன் பின்னர் அந்த பள்ளிவாசலில் அவர் கொல்லப்பட்டார். கொலையாளர்களுக்கும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கும் தண்டனை கோரி ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையில் ஈடுபட்ட மக்களின் நடவடிக்கையை ஆதரித்து ஃபேஸ்புக்கில் கருத்து வெளியிட்ட காபூல் காவல்துறை பேச்சாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 13 அதிகாரிகள் இடைநீக்கப்பட்டும் விசாரணைகளை எதிர்நோக்கியும் உள்ளனர்.
அங்கோலாவில் முன்னணி ஊடகவியலாளரும் மனித உரிமை ஆர்வலருமான ரஃபேல் மார்க்குஸ் மீது கிரிமினல் மான நஷ்ட வழக்கு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பணம் கொழிக்கும் நாட்டின் வைரச் சுரங்கங்களில் நடந்த சில கொலைகள், அங்கு நடந்த சித்திரவதைகள் மற்றும் நில அபகரிப்புகளில் ராணுவ தளபதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி மார்க்குஸ் புத்தகம் ஒன்றை எழுதியதை அடுத்து ராணுவ தளபதிகள் 7 பேர் அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தனர்.
தென்னாப்பிரிக்காவில் நிரவரியாட்சி முடிவுக்கு வந்த பின் முதல் அதிபராக தான் வகித்த பதவிக்காலம் பற்றி நெல்சன் மண்டேலா எழுதிய நினைவு குறிப்புகள் அவரது மறைவுக்கு பின்னர் அடுத்த ஆண்டு புத்தகமாக பிரசுரமாகிறது. அவர் ஏற்கனவே எழுதி பெரிய எண்ணிக்கையில் விற்ற சுயசரிதியான லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற நூலின் தொடராக அமையவிருக்கிறது இந்த புத்தகம். மாண்டேலா தனது ஆட்சிக்காலத்தில் எதிர்கொண்ட சிரமங்களையும் சமகால தென்னாப்பிரிக்காவில் நிலவும் பிளவுகளையும் பற்றி வெளிப்படையாக கூறும் ஒரு புத்தகமாக இது அமையும் என்று இதன் வெளியீட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. ஆல்ப்ஸ் மலை பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானம் குறித்த செய்தியை செய்தி அறிக்கையில் கேட்டோம். இது குறித்த மேலதிக பிபிசி தகவல்களை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
ஸ்பெயினின் பார்சிலோனாவிலிருந்து ஜெர்மனியின் டுசல்டாப் விமான நிலையத்தை நோக்கி 150 பேருடன் பறந்து கொண்டிருந்த A320 விமானம் பிரான்சின் அல்ப்ஸ் மலைப்பிரதேசத்தில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. ஜெர்மனிய விமான சேவை நிறுவனமான லுப்தான்சாவின் துணை நிறுவனமான ஜெர்மன் விங்ஸ் விமானமே இடைநடுவே பிரான்சின் டியன்யூலேபேங்க் நகருக்கு அருகே விழுந்து நொறுங்கியுள்ளது. இந்த நிலையில் விமானத்தில் 144 பயணிகளும் 6 விமான பணியாளர்களும் பயணித்ததாக ஜெர்மன் விங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விபத்திற்குள்ளான விமானத்தில் பயணித்தவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை லுப்தான்சா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானம் வீழ்வதற்கு முன்னர் அபாய சமிஞ்ஞை ஒன்றை வெளியிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் விபத்திற்குள்ளான பகுதிக்கு அருகேயுள்ள டீன் நகரின் விடுதியொன்றில் வேலை செய்பவர் ஒருவர் இதுகுறித்து பிபிசிக்கு தெரிவித்த போது விமானம் மிகவும் தாழ்வாக பறந்ததாக கூறினார். தற்போது பல ஹெலிகாப்டர்கள் விபத்து நடந்த இடத்திற்கு வருவதாக கூறிய அவர், விபத்து நடந்த இடத்திற்கு செல்வது கடினமான இலக்கு எனவும் கூறினார். அந்த விமானத்தில் பயணித்த எவருமே தப்பியிருப்பதற்கான சாத்தியம் குறைவாகவே உள்ளது என்று பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் குறிப்பிட்டார். விபத்திற்குள்ளான விமானத்தில் பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மன் நாட்டவர்களே அதிகமாயிருந்துள்ளனர். இதன்படி ஸ்பெயின் நாட்டு பயணிகள் 45 பேர் பயணித்ததாக அந்த நாட்டு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அந்த பயணிகளின் குடும்பத்தினர் கூடுவதற்கென பார்சிலோனா விமான நிலையத்தில் ஒரு அறை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தலைநகர் பாரிஸில் உள்ள ஸ்பெயின் மன்னன் பிலிப் தமது உத்தியோகபூர்வ பேச்சுக்களை தாமதப்படுத்துவதாக தெரிவித்தார். விமானத்தில் பயணித்தவர்களின் குடும்பத்தினருக்கு அனுதாபங்களை தெரிவித்த அவர், இதில் பிரான்ஸ் அரசாங்கத்தின் பங்களிப்பிற்கு நன்றியும் கூறினார். பிரசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்திற்கான ஐரோப்பிய ஆணையாளர் வயோலிட்டா பல், அதிகாரிகள் இது தொடர்பில் பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மன் அரசு தரப்பினருடன் இணைந்து வேலை செய்வதாக கூறினார். இதேவேளை ஜெர்மன் வான் பாதுகாப்பு வல்லுநர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர்.
செய்தியை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இலங்கையில் 19வது அரசியல் சட்ட திருத்தத்தின் வரைவு நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களுடன் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
அரசியல் யாப்பின் உத்தேச திருத்தங்கள் அடங்கிய 19வது திருத்த சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனை சமர்ப்பித்ததாக சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்துக்கு அறிவித்தார்.
பிரதான கட்டியத்து ஆறாம் தேதி பணத் கெட்டும் பாத் கரு அக்ராமா தித்மாசா பிரதிபத் சம்பாதனா.
அப்போது கருத்துக்களை தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா, சம்பந்தப்பட்ட சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்படுவது அவசியம் என்று தெரிவித்தார். அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தை சர்வஜன வாக்கெடுப்பொன்றை தவிர்த்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இருந்து வந்தது. ஆயினும் அந்த சட்டமூலத்தில் சில முரண்பாடுகள் காணப்படுகின்றது. இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட சட்டமூலம் சர்வஜன வாக்கெடுப்பொன்றுக்கு தள்ளப்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா, இது சம்பந்தமாக அவதானத்தை செலுத்துமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா, அரசியல் யாப்பு திருத்த சட்டத்துடன் தேர்தல் முறையை மாற்றியமைக்கும் சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தேர்தல் முறையில் மாற்றங்களை மேற்கொள்வதாக தெரிவித்து வந்தார். எனவே வழங்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டுமென்று தெரிவித்த நிமல் சிறிபாலடி சில்வா, தேர்தல் முறையின் மாற்றங்களை மேற்கொள்ளும் சட்டமூலத்தை உடனடியாக கொண்டு வருமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். அதன் பின்பு கருத்துக்களை தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க.
அப்ப எங்கெல்லாம் தேன்னு ஜனமத விசாரணை துடு நோயின விதிகிட்ட மிக எதிர்பார்க்கிறான்னு கேளா.
அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றும் போது சர்வஜன வாக்கெடுப்பொன்றை தவிர்த்து அதனை மேற்கொள்வதற்கே அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. சட்டமூலத்தில் காணப்படும் முரண்பாடுகள் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தின் விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, இந்த சட்டமூலம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். எனவே இந்த சட்டமூலத்தில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களை நீதிமன்றத்தின் சிபாரசுக்கமைய மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அறிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் அத்துரலியே ரத்னதேரர் கருத்துக்களை தெரிவித்த போது,
ஜனமத விசாரணைக்கிட்ட துடு நொதின விவஸ்தா சம்சோதனையா
உத்தேச திருத்தங்களை சர்வஜன வாக்கெடுப்பொன்றை தவிர்த்து நிறைவேற்றுவதற்கே நாம் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தோம். ஆயினும் தற்போது அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ள சட்டமூலம் காரணமாக சம்பந்தப்பட்ட அரசியல் யாப்பு திருத்தங்கள் சர்வஜன வாக்கெடுப்பொன்றுக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் தனது கட்சி இருந்ததாக தெரிவித்த ரத்னதேரர், ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தன்னிச்சையாக செயற்பட்டு இந்த சட்டமூலத்துக்கு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஏனைய கட்சிகளின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதை தவிர்த்து அரசாங்கம் இவ்வாறு செயற்பட்டதை அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்த அத்துரலியே ரத்னதேரர், கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் அரசியல் யாப்பு திருத்தங்கள் சம்பந்தமாக தனது கட்சி முன்வைத்த முக்கிய அம்சங்கள் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தில் உள்ளடக்கப்படாதமை குறித்து கவலைப்படுவதாகவும் அறிவித்தார். இந்த திருத்த சட்டமூலம் மீதான 2வது வாசிப்பு நாளை நடைபெறும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதியின் அதிகாரங்களை மட்டுப்படுத்துவது மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைப்பதற்காகவே சம்பந்தப்பட்ட 19வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். சென்னையில் இலங்கை மற்றும் தமிழக மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளிடையே மீன்பிடி பிரச்சினை பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்று நடந்தன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு இலங்கை மீனவ பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருப்பதாக இருதரப்பு பிரதிநிதிகளும் தெரிவித்துள்ளனர். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு தமிழக பகுதி மீனவர்கள் ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கைக்கு இடையில் பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்கும் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் பகுதி மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்படும் சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இது தொடர்பாக இருதரப்பும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்த நிலையில் இந்த விவகாரத்தை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இருதரப்பு மீனவ பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக கடந்த ஆண்டு ஜனவரியில் சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதற்கு பிறகு 2வது கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பு நகரில் நடைபெற்றது. இதில் முடிவுகள் ஏதும் எட்டப்படாத நிலையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் சென்னையில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் தமிழக மீனவர்கள் தரப்பில் 13 பேரும், புதுச்சேரி மீனவர்கள் சார்பில் 3 பேரும், இலங்கை சார்பில் 10 பேரும் கலந்து கொண்டனர். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் கலந்து கொண்டார். இது தவிர இந்திய அரசின் சார்பிலும் இலங்கை அரசின் சார்பிலும் அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது தங்கள் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக தமிழகத்தின் சார்பில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த அருளானந்தம் தெரிவித்தார்.
இந்த பேச்சுவார்த்தையில சில கோரிக்கைகள் நாங்கள் இலங்கை மீனவர் தரப்பில் வைத்தோம். அதை பரிசீலித்த இலங்கை மீனவர்கள் வருகிற மே மாதம் இலங்கையிலே மீனவர்கள் கூடி அங்கு ஒரு பெரிய மகாநாடு நடத்துவதாக சொல்கிறார்கள். அதிலே மீனவர்களிடத்தில் ஒப்புதல் பெற்று அவர்களே மீன் பிடிப்பதற்கான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை அறிவிப்பதாக மீனவர் தரப்பிலே இலங்கை மீனவர் தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை மே மாதம் இலங்கை சார்பில் இருந்து வெளியிடப்படுவார்கள் என்பதை இங்கே நாங்கள் மீனவர் சார்பிலே, தமிழக மீனவர் சார்பிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கு. இலங்கை தரப்பில் இலங்கை கடற்பகுதிக்குள்ளே தடை செய்யப்பட்ட வலைகளை இழுப்பதாக அவர் சொன்னார்கள். அதை நாங்கள் முற்றிலுமாக நிறுத்துவதாக சொல்லியிருக்கிறோம். அது ஏற்கனவே அந்த இந்திய தமிழகத்திலே தடை செய்யப்பட்ட வலைகள், ஆகவே அந்த வலைகளை நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல மீன் பிடிப்பதற்கான ஒரு 83 நாட்கள் மீனவர்களிடத்தில் கேட்டோம். அதை அவர்கள் ஒத்துக்கொண்டு பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார்கள். இந்த மாதிரி பல கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை அவர்கள் பரிசீலிப்பார்கள். நிச்சயமாக இது ஒரு நல்ல முடிவாக எட்டப்படும்.
தமிழக மீனவர்கள் அளித்த கோரிக்கைகள் குறித்து மே மாதம் முடிவுகள் தெரிவிக்கப்படும் என இலங்கையின் சார்பில் கலந்து கொண்ட தேசிய மீனவர் மகா சம்மேளனத்தின் பணிப்பாளர் சதாசிவம் தெரிவித்தார்.
30 வருட காலம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் வடகிழக்கு மாகாணம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பிரதேசத்திலே தான் கூடுதலாக இந்த மீன்பிடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக இந்திய மீனவர்கள் வருகை தந்து ஆகவே இவர்கள் முன்வைத்த அந்த 7 அம்ச கோரிக்கைகளை எதிர்வரும் ஏப்ரல் முதல் வாரத்தில் இலங்கையில் வடகிழக்கு மாகாண மீனவ பிரதிநிதிகள், வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொள்கின்ற ஒரு உயர்மட்ட மாகாண நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டின் போது இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட குழுவினர் என்ற அடிப்படையிலே நாங்கள் முன்வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த மாநாட்டின் போது விரிவாக இவர்கள் முன்வைக்கப்பட்ட அந்த ஆலோசனைகள் சம்பந்தமாக முடிவு எடுக்கப்பட்டு இரு அரசுகளுக்கும் ஒப்புதல் வழங்குவதற்காக அல்லது அந்த மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம்.
மேலும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போது கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த அப்பாவி மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிப்பது வருத்தமளிப்பதாகவும், அவர்கள் எங்கே எப்படி கைது செய்யப்பட்டார்கள் என்பதை அறிந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட வேண்டுமெனவும் சதாசிவம் கேட்டுக்கொண்டார்.
சென்னையிலிருந்து முரளிதரன். இந்தியாவின் உச்சநீதிமன்றம் சமூக ஊடக பயன்பாட்டாளர்கள் சுதந்திரமாக கருத்துக்களை பதியும் உரிமையை கட்டுப்படுத்தும் இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 66வது உட்பிரிவை ரத்து செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து மீண்டும் முரளிதரன்.
இணையத்தில் தெரிவிக்கும் தகவல்களுக்காக கைது செய்யும் அதிகாரத்தை காவல்துறைக்கு அளிக்கும் இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 66வது பிரிவை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதற்கு அரசியல் தலைவர்களும் இணையத்தில் தீவிரமாக இயங்குபவர்களும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்களில் கருத்து சுதந்திரத்தை முடக்கவும் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள பேச்சு சுதந்திரத்தை பறிக்கவுமே இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று வெளிவந்துள்ள தீர்ப்பின் மூலம் நாம் ஒருவருக்கொருவர் பொறுப்புடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும், கண்ணியமான மாற்று கருத்துக்களை தங்கள் அரசியல் செயல்பாடுகள் மீது தெரிவிக்கப்படும் விமர்சனங்களாக அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் தரும் வாய்ப்பாக அமையும் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அச்சு இதழ்கள், சுவரொட்டிகள், தொலைக்காட்சிகள் போன்ற இடங்களில் சொல்லப்படும் கருத்துக்களுக்கு என்ன சட்டம் பொருந்துமோ அதே சட்டம் இணையத்திற்கும் போதுமானதாக இருக்கும் என பதிப்பாளரும் இணையத்தில் தீவிரமாக செயல்படுபவருமான பத்ரி சேஷாத்ரி தெரிவித்தார்.
எழுத்துல வந்து நான் சுவரொட்டியாகவோ அல்லது ஒரு பத்திரிகையிலேயோ அல்லது வேறு வடிவத்தின் மூலமாகவோ நான் எழுதுவதை எந்த சட்டம் கட்டுப்படுத்துகிறதோ அதே சட்டம் இணையத்தையும் கட்டுப்படுத்தினால் போதும். ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த 66A தனிப்பட்ட முறையில இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆக்டுக்குள்ள கொண்டு வரும்பொழுது அது அந்த ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு கட்டுப்பாட்டை இணையத்துல எழுதுபவர்களுக்கு மீது வைத்தது. ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஒரு அரசியல் தலைவரோ தன்னிச்சையாக ஒரு நடவடிக்கை ஒருவர் மீது எடுத்து இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குங்கிற காரணத்தினாலேயே ஒரு ஜெயிலுக்குள்ள போக வைக்க முடிஞ்சது. எப்ப நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்க வேண்டும், இணையத்தோடைய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வந்ததே ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம்.
தன் மீது இணையத்தில் அவதூறு கருத்துக்களை பரப்பியவர்கள் மீது இதே சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தொடர்ந்த பத்திரிகையாளர் கவின் மலர் இந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறார்.
மீது இது போன்ற அவதூறு செய்பவர்கள் அல்லது வந்து பாலியல் பொய்யான விஷயங்களை வந்து செய்பவர்களுக்கு ஏற்கனவே இருக்கும் பெண்களுக்கான சட்டங்களில் ஒரு தனி சட்டத்திருத்தம் செய்து சேர்க்கலாம். இல்லையென்றால் வந்து மிக எளிதாக கேரக்டர் அசோசியேஷன் செய்வது என்பதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 66A பிரிவு நீக்கப்படுறது அப்படின்றது நல்ல விஷயம்தான் நான் நினைக்கிறேன்.
இணையத்தில் கட்டுப்பாடு என்பது மக்களிடம் இருந்துதான் வர வேண்டும் என்றும், இம்மாதிரி சட்டங்கள் கூடாது என்றும் தெரிவிக்கிறார் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்து வரும் ரவி ஸ்ரீனிவாஸ்.
எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு சார். இது வந்து வந்து மறுபடியும் வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடைச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. பட் இந்த சோசியல் மீடியான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு அசாதாரண ஆம் ஆத்மி ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு ஆயுதம் மாதிரிதான் சார். ஏன்னா நாட்டுல தப்பு நடக்கிறது எதுனாலும் இதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை வந்து தவறான முறையில பயன்படுத்துறதுக்கு நானும் அப்படின்னு. அதாவது ரெஸ்ட்ரெயின்ட் வந்து செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டா இருக்கணுமா ஒழிய, இப்ப 66A மாதிரி ரூல் பிரகாரம் கொண்டு வந்து அரசாங்கம் இது அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னாக்கா அது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு தேவையான வழியில வந்து உபயோகப்படுத்தி அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறாக போய் முடியுது.
இந்த சட்டத்தின் கீழ் ரவி ஸ்ரீனிவாஸ் மீது வழக்கு தொடர்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கார்த்தி சிதம்பரத்திடம் கேட்டபோது, இந்த சட்டம் நீக்கப்பட்டதை இணையத்தில் ஒருவர் மீது அவதூறு பரப்ப தரப்பட்ட உரிமமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
செய்தியை வழங்கியவர் சென்னையிலிருந்து முரளிதரன். இந்திய அரசு வழங்கும் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சிறந்த தமிழ் படமாக குற்றம் கெடுதல் என்ற படத்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சங்கீதா.
62வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் இன்று செவ்வாய் அன்று அறிவிக்கப்பட்டது. சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது கோர்ட் என்ற மராத்தி மொழி திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது வங்காள மொழி திரைப்படமான சோட்டுஷ்கோனேவின் இயக்குனர் ஸ்ரீஜித் முகர்ஜிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கன்னட படமான நான் அவனல்லா அவளு என்ற திரைப்படத்தில் நடித்த கன்னட நடிகர் விஜய்க்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. குயின் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நடித்த கங்கனா ரனாவத்துக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்துள்ளது. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக பிரியங்கா சோப்ரா நடித்த ஹிந்தி திரைப்படமான மேரிகோம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான பிரிவில் அறிமுக இயக்குனர் பிரம்மாவின் குற்றக்கடிதல் திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதை தவிர தமிழ் திரைத்துறையிலிருந்து ஜிஹிர்தண்டாவின் படத்தொகுப்பாளர் விவேக் ஹர்ஷனுக்கு சிறந்த படத்தொகுப்பாளருக்கான விருது கிடைத்துள்ளது. சிறந்த குழந்தைகளுக்கான படமாக தமிழ் திரைப்படமான காக்கா முட்டை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்படம் ஜிஹிர்தண்டாவில் நடித்த பாபி சிம்ஹாவுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைத்துள்ளது. சைவம் படத்தில் அழகே அழகு பாடலை பாடியதற்காக பிரபல பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணனின் மகள் உத்ரா உன்னிகிருஷ்ணன் சிறந்த பாடகியாக விருது பெற்றுள்ளார். சினிமா குறித்த சிறந்த எழுத்துக்கான விருது பசுப்புலேட்டி பூர்ணச்சந்திர ராவுக்கு வழங்கப்பட்டாலும் ஜி தனஞ்சயனின் பெயரும் விசேடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய விருதுகளை வென்றுள்ள குற்றம் கடிதல் மற்றும் காக்கா முட்டை ஆகிய இரண்டு திரைப்படங்களும் இன்னும் திரையரங்குகளில் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறித்து பிபிசியிடம் பேசிய குற்றம் கடிதல் திரைப்படத்தின் இயக்குனர் பிரம்மா,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். அதே சமயத்துல முக்கியமா ரொம்ப பொறுப்புணர்வோட இது அணுக வேண்டியிருக்கு. வரக்கூடிய படங்களுக்கும் சேர்த்து இந்த அவார்டு வாங்கியிருக்கு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு தளத்தில் உள்ள மக்கள் ஒரு சமூகத்தின் அடிப்படையில அவங்கள எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்கள எப்படி டிஸ்கவர் பண்றாங்க தங்களை தாங்களே அப்படிங்கிறது தான் இந்த ஒரு படம். இது நிச்சயமா பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு அவங்களே அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கமர்ஷியல் ரிலீஸ்க்காக நிற்கிது. ஸோ ஆரம்பத்துல யாருக்காக எதுக்காக நாங்கள் பண்ணமோ அதுக்காக இன்னைக்கு திருப்பியும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கமர்ஷியல் ரிலீஸ்ல இந்த படம் நல்லா பண்ணுன்ற நம்பிக்கையில் இருக்கோம்
என்றார் குற்றம் கடிதல் திரைப்படத்தின் இயக்குனர் பிரம்மா.
சங்கீதா வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலாவதாக, இலங்கையைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் எப்படி அரிசிச்சோற்றில் மாவுச்சத்தை குறைப்பது என்பது குறித்து மேற்கொண்ட ஆய்வு குறித்து பார்ப்போம். அரிசிச்சோற்றில் உள்ள மாவுச்சத்தை குறைப்பதன் மூலம் குறைந்த அளவுக்கு கலோரிகளையே உடலில் சேர்க்க முடியும் என்று இலங்கையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். தங்களது ஆய்வு குறித்து அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டிக்கு அவர்கள் விளக்கியுள்ளார்கள். இந்த ஆய்வை முன்னின்று நடத்திய கொழும்பைச் சேர்ந்த சுதீர் ஜேம்ஸ் அவர்களை அமெரிக்காவில் தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டேன்.
இந்த ரிசர்ச் ஊடாக நாங்க என்ன பார்த்தோம் என்றால், இங்க ஸ்டார்ச் இப்ப எடுக்க போகக்குள்ள ஸ்டார்ச்ல வந்து டக்குன்னு டைஜஸ்ட் ஆகிற ஸ்டார்ச்சும் இருக்கு, டைஜஸ்ட் ஆகாத ஸ்டார்ச் ஃபைபரும் இருக்கு. நாங்க என்ன செஞ்சோம் என்றா, இந்த டைஜஸ்ட் ஆகிற ஸ்டார்ச் நாங்க நான் டைஜஸ்டபிள் ஃபார்முக்கு நாங்க முதல்ல மாத்துறோம். ஆனா இது ஒரு ஃபைபர் முறையில மாற இல்ல, இதை நாங்க ஒரு டைஜஸ்டபிள் ஸ்டார்ச்ச ஒரு நன் டைஜஸ்டபிள், அதாவது எங்களோட ஹியூமன்ல இருக்கிற உடம்புல இருக்க எங்களோட என்சைம் அதுகள் ஒன்றும் உங்களுக்கு அந்த நாங்க சாப்பிட்டு சாப்பாடு டைஜஸ்ட் பண்ணாம நாங்க செய்யறோம். இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு ஏற்கனவே நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் நீங்க என்ன நன்மை நீங்க பார்க்க போறீங்கடா, இது சிறுகுடல்ல இருக்கிற அந்த என்சைமோ வாயில இருக்க அந்த மைலேஜ்ல இதுலயோ டைஜஸ்ட் ஒன்றும் ஆகாம அது பெருக்கூட லார்ஜ் இன்டெஸ்டைன் கிட்ட போகக்குள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் ஃபர்மெண்ட் ஆகி நிறைய நல்ல விஷயங்களை அது தரும். இன்னும் இந்த அதி விசேஷம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் மூலம்தான் அது கேலரி வேல்யூ மட்டும் குறைக்காம அது மற்ற விஷயங்களும் உண்டு.
சீரணம் ஆகக்கூடிய இந்த மாவுச்சத்தை நான் டைஜஸ்டிவ் ஸ்டார்ச், சீரணம் ஆகாத மாவு சத்தாக மாற்றும் பொழுது அது உடலுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த ப்ராசஸ், அந்த வழிமுறை எப்படி நடக்க போகுது அல்லது எப்படி நடக்கும்?
இப்ப நாங்க சீரணம் அடையாத ஸ்டார்ச் என்று நாங்க சொல்ல போனால், சோறு, கிழங்கு, சோளம் அது மூன்றையும் நீங்க எடுத்துக்கொண்டா கூட ஒரு குறிப்பிட்ட குறைய அளவுல இந்த சீரணம் அடையாத ஸ்டார்ச் நேச்சுரலாவே இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம்டா, அதை நாங்க பெருக்கியுள்ளோம் இந்த மெத்தட் மூலமாக. முதல்ல நாங்க என்ன செய்யறோம், இந்த சோறு சமைக்கும் பொழுது நாங்கள் சொட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்றோம். ஆட் பண்ற ஆயில் அளவு வந்து சரியான கிரிட்டிக்கல்.
சோறு சமைக்கும் போது எண்ணெய் சேர்க்கிறோம் அப்படிங்கறதுனால நீங்க சொல்றீங்க இல்லையா, என்ன எண்ணெய் அது?
தேங்காய் எண்ணெய். தண்ணி நாங்க கொதிக்கும் பொழுது நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தேங்காய் எண்ணெயை அதில் போடணும். அதுக்கு பிறகு தான் எங்கள் சோரை நாங்கள் போட்டு அதில் நல்லா சமைக்கணும். அந்த சோரை நன்றாக சமைத்த பின்பு அதை நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு அனுப்பணும். நார்மலா ஃப்ரீஸ் பண்ணாம கூல் பண்ணணும் ஃப்ரிட்ஜ்ல போட்டு ஒரு 12 hour டைம் போல. டிரெக்டா சோறு சமைச்ச உடனே நிறைய நிமிஷம் முடியால வைக்காமல் அது சூடு கொஞ்சம் குறைஞ்ச உடனே டிரெக்டா ஃப்ரிட்ஜுக்கு நாங்கள் போடணும். அதுக்கு பிறகு சோரை வெளியால எடுத்து மைக்ரோவேவ் பண்ணணும்.
சூடான சாதத்தை ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும், பிறகு எதுக்காக சூடு பண்ணணும், அதனால என்ன நன்மை கிடைச்சிரும் போது?
சோறு சமைக்கும் பொழுது சோறுல ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கு. சோறு வந்து இந்த ஜெலட்டினைசேஷன் ப்ராசஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது நாம சமைக்கிற சோறுல இருந்து அந்த ஸ்டார்ச் மாலிக்யூல்ல இருந்து ஒரு வகையான, அதாவது அமைலோஸ் தண்ட, இதை கிரானியூல விட்டு வெளியால வரும். ஆனால் சமைச்ச சோரை திருப்பி கூல் பண்ணக்குள்ள இந்த வெளி வந்துள்ள இந்த அமைலோஸ் மற்றொரு அமைலோஸோட ஒன்றிணைந்து அது இன்னும் இன்னும் அந்த சோறு கிறிஸ்டலைன் ஃபார்முக்கு உள்ளாகுது அந்த கூலிங் நேரத்தால. அதாவது தான் இந்த சோறு சமைச்ச உடனே இந்த கூலிங் பண்றதுனால அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுனால அங்க இருக்கிற அதுல ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வகையும் கூடுகின்றது.
ஏன் சூரியகாந்தி விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் ஏன் சேர்க்க கூடாது?
ஏன் தேங்காய் எண்ணெயை நான் போட்டேன் என்றால் மூன்று விஷயம் உள்ளது. இலங்கையில் நிறைய பேர் தேங்காய் எண்ணெயை வச்சுதான் அன்றாட உணவை சமைப்பார்கள். மற்ற எண்ணெயை நாங்கள் ஒப்பிடும் போது தேங்காய் எண்ணெயோட கரண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுகின்றா, தேங்காய் எண்ணெய் இட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீட் அப்ளிகேஷன் ஆயில் என்று கூறுகின்றார்கள். இன்னொரு நல்ல விஷயம் என்றால் இந்த கோகனட் ஆயில மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இந்த மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்னால நம்மளோட உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் தந்துள்ளதாக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துள்ளது. ஆலிவ் ஆயில் நீங்கள் எடுத்தால் ஆலிவ் ஆயில் உடம்புக்கு நல்லது தான். ஆலிவ் ஆயில் நாங்கள் எங்க ஆட் பண்றோம்டா, சலட் இல்லாட்டி சூடு இல்லாத ஒரு அப்ளிகேஷனுக்கு தான் நாங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணக்கூட அது உடம்புல உடம்புக்கு நல்லதை தருகின்றது. ஆனால் என்ன இன்னொரு பிரச்சனை என்றால் ஆலிவ் ஆயில் கம்பேர்ட் கோகனட் ஆயிலையும் விட சரியான விலை.
இந்த ஆய்வுக்கு வந்து இலங்கையில என்ன வகையான அரிசியை நீங்க பயன்படுத்தினீங்க?
ஸ்ரீலங்கால இருக்கிற பத்தலகுட ஒரு இடத்துல, அங்க ஒரு சோறு ஆராய்ச்சி நடக்கிற ஒரு இடத்துல இருந்து தான் நாங்கள் 38 வகையான சோறுகளை நாங்கள் கலெக்ட் பண்ணினோம். அதுக்கு பிறகு அதுல உள்ள நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அளவை நாங்கள் அளந்த பின்பு BG305 அந்த வெரைட்டி ரைஸை தான் நாங்கள் ப்ரொசஸ் பண்ணினோம். இந்த ரிசர்ச்சுக்கு பிறகு சுதுரு சம்பா, அதோட சுவன் கழுவீனட்டி அப்படி இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டியோட நான் இந்த ரிசர்ச்சை மென்மேலும் நாங்கள் கொண்டு போவோம்.
இந்த ஆய்வை நடத்திய மாணவர் சுதீர் ஜேம்ஸ். அடுத்ததாக மனித கழிவுகளிலிருந்து தங்கத்தை எடுக்க முடியுமா என்பது குறித்து அமெரிக்க ஆய்வாளர்கள் ஆராய்ந்து வருவது குறித்து பார்ப்போம். அமெரிக்காவின் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் எந்த அளவுக்கு தங்கம் இருக்கிறது என்பது குறித்த ஆய்வுகள் இப்பொழுது அங்கு நடைபெற்று வருகின்றன. பாறைகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கழிவுகளில் தங்கம் இருக்குமாயின் அதிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுப்பது என்பதில் கவனம் செலுத்துவது வர்த்தக ரீதியில் பலனை தரும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். கழிவுகளில் இருந்து கனிமங்களை பிரித்தெடுக்கும் பொழுது அவை சுற்றுச்சூழலில் நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களை விடுவிப்பதை தடுக்கவும் முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 100,000 அமெரிக்கர்களின் மனித கழிவுகளில் இருந்து 13 மில்லியன் டாலர்கள் அளவுக்கு பெறுமதியான உலோகத்தை பெற முடியும் என்று மேலும் ஒரு ஆய்வு தெரிவித்துள்ளது.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
150 பேருடன் பயணித்த A320 விமானம் பிரான்சின் அல்ப்ஸ் மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அமெரிக்காவின் ராஜதந்திர நடவடிக்கைகளை இஸ்ரேல் குலைக்க முயல்வதாக அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த வாரம் காபூலில் பெண்ணொருவர் அடித்துக் கொல்லப்பட்டதை ஆப்கானிஸ்தானின் செல்வாக்குமிக்க மதகுருமார்கள் அமைப்பு கண்டித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.